Honorable Dr. P. Satyalingam, you have 15 minutes. Honorable Satyalingam. Yes, Honorable Satyalingam, you can start.
Okay, Gaurava
order, please.
Sabana Yaravarle.
Honorable
Gaurava
order,
Sabana
please. DCC will come to the chair.
எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த கார்த்திகை மாதம் உலகம் எங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு விசேடமான தினம். இந்த தினத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே மரணித்த, இந்த மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த அமைச்சினுடைய விவாதத்திலே முதலாவதாக நான் ஒரு திருக்குறளை சொல்லி தொடங்கலாம் என நினைக்கிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இது திருக்குறளிலே 1031 குறள். அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்துக்கு அச்சாணி ஆவர். ஆகவே இந்த அமைச்சு மீதான விவாதம் மிகவும் முக்கியமானது. விவசாயம், விலங்கு வேளாண்மை, நீர்ப்பாசனம், மீன்பிடி போன்ற முக்கியமான தோட்டத் தொழில்துறை ஆகியன ஒரு இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதற்கு அப்பால், இது எங்களுடைய மக்களினுடைய பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான தொழில். அந்த வகையிலே இத்தொழில்துறையிலே வருமானம் ஈட்டும் தொழில்துறையோடு மாத்திரமில்லாமல் இது ஒரு கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30% தொகையான மக்கள் இந்த நாட்டிலே விவசாயிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலே இந்த 30% விவசாயிகள் 7.8% பங்களிப்பை வழங்குவதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆகவேதான் நாங்கள் இன்றும் வெளிநாடுகளிலே இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த பாதேடு மிகவும் முக்கியமானது. இந்த பாதேட்டிலே குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அங்கால போகலாம் என்று நினைக்கின்றேன். விவசாய உற்பத்தி பொருட்களை பதப்படுத்தல், சேமித்து வைத்தல், சந்தை வாய்ப்பை அதிகரித்தல் என்ற தலைப்பின் கீழே 4 பில்லியன் ரூபாய் கௌரவ அமைச்சர் அவர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் நல்ல விடயம். இதே விடயத்தை கௌரவ அமைச்சரிடம் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். எங்களுடைய பவுனியாவிலே புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் இதே தேவைக்காக குளிரூட்டி அறைகளை தர வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அதற்குரிய தன்னுடைய அமைச்சு இல்லாவிட்டாலும் கூட்டுறவு அமைச்சரோடு பேசி அதை செய்வதாக உறுதியளித்திருந்தார். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதேவேளை கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே இந்த கிவில் ஓயா திட்டம் 2,500 மில்லியன் ரூபாய் நிதி நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீர்கள். இந்த கிவில் ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற பூர்வீக தமிழ் மக்களுடைய பல குளங்கள், பல காணிகள் இந்த நீரேந்து பகுதிக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு அச்சம் இருக்கிறது. அப்படி செல்லும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அந்த மக்கள் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு பாரிய எதிர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கங்கள் இனவாத நோக்கத்தோடு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட எங்களுடைய மாகாணத்துக்கே தொடர்பில்லாத மக்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த கிவிலோயா திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே பூர்வீகமான வாழ்கின்ற மக்களை பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவது ஒரு புதிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த திட்டம் தொடர்பாக கடந்த காலங்களிலே வெளிப்படைத்தன்மை இருக்கவில்லை. ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த திட்டம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு கூட்டத்தை கலந்தாலோசனையை நடத்தி வவுனியாவிலே இந்த திட்டத்தை முன்கொண்டு செல்வது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இதால் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம் என்ற ஒரு தேவைக்காகத்தான் நான் உங்களுடைய மிகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பால் உற்பத்தி தொடர்பாக உங்களுடைய அறிக்கையிலும் அதேபோல எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய உரையிலே கூறியிருந்தார், இப்போது இந்த நாட்டினுடைய மொத்த தேவையிலே 40% தான் இந்த பால் உற்பத்தி எங்கள் நாட்டுக்குள்ளுக்கு நடக்கிறது. 2030 அளவிலே உங்களுடைய அரசாங்கம் அதை 70% அல்லது 80% எங்களுடைய தேவையின் 70% இந்த உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறீர்கள், மிகவும் நல்ல விடயம். ஏனென்று சொன்னால் பெருந்தொகையான அந்நிய செலாவணி எங்களுடைய நாட்டிலே இருந்து பால்மா இறக்குமதிக்காக செலவிடப்படுகிறது, அதை தடுக்கலாம். அதேவேளை எங்களுடைய உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய இந்த திட்டங்களினூடாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பால் உற்பத்தியை கூட்ட வேண்டுமாக இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த திட்டத்தை ஒரு இந்த நாட்டின் குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அனைத்து மிருக வைத்திய பிரிவுகளிலும் நடுத்தர சிறிய கால்நடை வளர்ப்பாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தயவு செய்து ஏற்படுத்துங்கள். எங்களுடைய மிருக வைத்திய நிலையங்களிலே பெருமளவான மனிதவள பகுதிகவள குறைபாடுகள் தட்டுப்பாடுகள் இருக்கிறது. எங்களுடைய மிருக வைத்தியர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லை. அவர்கள் காடு மேடெல்லாம் செல்லுகின்றவர்கள், அவர்களுக்கு நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள் இதுவரையில் இல்லை. தயவு செய்து அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மிருக வைத்தியர்கள் மாத்திரமல்ல, அங்கே வேலை செய்கின்ற ஏனைய களப்பணியாளர்களுக்கும் அவ்வாறான ஒரு இடர்நிலை காணப்படுகிறது. இப்போது எங்களுடைய மிருக வைத்திய நிலையங்களிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, கால்நடைகளுக்கான மருந்துகள் இல்லை. மிருக வைத்தியர்கள் ஆலோசனையை வழங்குகிறார்கள், கால்நடை வைத்தியர்கள் பெரிய தொகை கொடுத்து இந்த மருந்துகளை வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மிகவும் அடிப்படையான அவசியமான மருந்துகளை ஏனும் கால்நடை வைத்திய நிலையங்களுக்கு வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல எங்களுடைய நாட்டிலே பால் இறைச்சிக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை இருந்தாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நிர்ணய விலை என்பது நடைமுறையில் பெரும்பாலும் இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். அதேபோல எங்களுடைய பிரதேசங்களிலே வடக்கை பொறுத்தவரையிலே, வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பாரிய நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லை. எங்களுடைய பிரதேசங்களிலே சிறு குளங்கள், சிறு நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த சிறிய நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருந்தாலும் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை மேலே கொண்டு வருவதற்கு இந்த நிதி போதாமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் கௌரவ அமைச்சர் அவர்களே 854 குளங்கள் இருக்கிறது. அதில் 600 குளங்கள் இப்போது செய்கை பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த குளங்கள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை. அண்மையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட வெள்ள நிலைமையால் பழுதடைந்த 150 குளங்கள் வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களே. அதை திருத்துவதற்கு 4,500 மில்லியன் ரூபாய் எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கின்றது மதிப்பீடு. ஆனால் அந்த நிதியை முழுமையாக இப்போது கொடுக்கவில்லை, கொடுக்க தேவையில்லை. படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான இந்த 150 குளங்களிலே முக்கியமான குளங்களை தெரிவு செய்து அவற்றை புனரமைப்பதன் ஊடாக இந்த நாட்டினுடைய தேசிய உற்பத்திக்கு எங்களுடைய மாவட்ட மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே கைவிடப்பட்ட நிறைய குளங்கள் இருக்கிறது, காடுகளுக்குள்ளு அதற்கு கீழே நிறைய வயல்வெளிகள் இருக்கிறது. அவற்றை புனரமைத்து எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற காணியற்ற வயல் காணியற்ற மக்களுக்கு வழங்குவதன் ஊடாக மக்கள் பயன்பெறுவார்கள், தன்னிறைவடைவார்கள், இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்திக்கும் அவர்கள் பங்களிப்பு செய்வார்கள். அதற்காக நான் ஒரு குறளை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இரவார் இரப்பாக்கன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலை அவர். அதாவது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், கௌரவ அமைச்சர்களே, தம்முடைய கையால் உழுதுண்டு உண்ணும் இயல்பை உடையவர்கள் பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார்கள், பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார்கள், தம்மிடம் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். ஆகவே காணியற்ற மக்கள் பிச்சை கேட்காத நிலைமையையும் இல்லை என்று வருபவர்களுக்கு கொடுக்கிற நிலையையும் உங்களால் கௌரவ அமைச்சர்களை ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த காணியற்ற மக்களுக்கு இந்த பாலடைந்த குளங்களை திருத்தி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிறிய குளங்களை பரிபாலனம் செய்யும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திலே தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பல பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. எங்களுடைய வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம் கௌரவ அமைச்சர்களே 2009 அனுமதிக்கப்பட்ட ஆளணி இருந்தாலும் அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட்ல 119 பேர் தான் வேலை செய்யணும். அதாவது கிட்டத்தட்ட 45% வெற்றிடமாக இருக்கிறது. ஒரு விவசாய மாவட்டத்திலே அந்த பணியில் ஈடுபடுகின்ற 45% ஊழியர்கள் இல்லை என்றால் கௌரவ அமைச்சர்களே விவசாயத்தை நாங்கள் முன்னேற்ற முடியாது, அதில் கூடிய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ACAD தொடக்கம் எங்களுடைய விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் வரை எங்களுடைய மாவட்டத்திலே நிறைய வெற்றிடம் இருக்கிறது. எங்களுடைய மாவட்டம் மாத்திரமில்ல, மன்னார் முல்லைத்தீவிலும் இதே நிலைமை காணப்படுகிறது. அதேபோல எங்களுடைய மாவட்டத்திலே குருக்கள் புதுக்குளம் என்ற இடத்திலே புதிய கமநல சேவை நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முதல் ஒரு RDS பில்டிங் தற்காலிக பில்டிங்கில் இயங்குகிறார்கள். மிக கஷ்டத்தின் மத்தியிலே தயவு செய்து இந்த முறை ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கு உங்களுடைய அமைச்சினூடாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல கௌரவ அமைச்சர்வர்களே, ஓமந்தை பம்பை மடு எங்கட மாவட்டத்தில் 9 கமநல ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கிறது, கமநல சேவை திணைக்களங்கள் இருக்கிறது, அந்த APC. அதுல முக்கியமான ஓமந்தை மற்றும் பம்பை மடு கமநல சேவை திணைக்களத்தை கீழே 18,000 ஹெக்டேர் வயல் இருக்கிறது. ஆகவே சேவை வழங்குறதுல பாரிய இடர்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களிடம் நான் ஒரு யோசனையை முன்வைக்கிறேன். இந்த 2 கமநல சேவை திணைக்களங்களை 3 பிரித்து இந்த APC-ய ஈச்சங்குளம் என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிய APC-யை தொடக்க வேண்டும் என்ற ஆலோசனையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதேவேளை பல சிறுநீர்ப்பாய்ச்சின குளங்கள் பெருநீர்ப்பாய்ச்சின குளங்களாக மாறுவதற்குரிய வசதியோடு இருக்கிறார்கள். தயவு செய்து உங்களுடைய கவனத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே சில கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். நான் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறேன். பேராறு குடிநீர் திட்டத்துக்காக 165 ஏக்கர் வயல் காணியும் 35 ஏக்கர் மேட்டு காணியும் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு மாட்டுக்காணி வழங்கப்பட்டது.
ஆனால்
11 வருடங்கள் நிறைவடைந்து கௌரவ அமைச்சர்வர்களே இன்று வரை அவர்களுக்கான காணிக்குரிய ஆவணங்கள் கொடுக்கவில்லை. 11 வருடங்கள் ஆனால் அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, காணி ஆவணம் கொடுக்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதேபோல செட்டிக்குளம் பிரதேசத்திலே முசல் குத்தி என்ற கிராமத்தில் கௌரவ அமைச்சர்வர்களே 1977 250 குடும்பங்கள் குடியமர்ந்து இந்த நாட்டிலே இருந்த போர்ச்சூழல் காரணமாக 1983-90 காலப்பகுதியில் இந்தியாவுக்கும் வேறு இடங்களுக்கும் இடம்பெயர்ந்தவர்கள் மீள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ குழந்தைகள் கிடைத்து உப குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்குரிய காணியை வழங்குவதற்காக நில அளவை திணைக்களம் அளவீடுகள் செய்து எல்லாம் கொடுத்திருந்தாலும் என்ன அந்த காணிகள் வழங்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவு செய்து இதற்கான நடவடிக்கை எடுங்கள். அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்திலே இது நான் சொன்ன குறைபாடுகளுக்கு மேலதிகமாக அவர்களுக்கு அதே பிரச்சனைகள் இருக்கிறது. 31 குளங்களும் 973 விவசாயிகளுக்கு சொந்தமான 3,371 ஏக்கர் நீர்ப்பாசன காணிகளும் வனவள திணைக்களத்தினாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த 3371 ஏக்கர் காணியையும் வனவளத்தினைக்கு விடுவித்து ஆவணங்களோடு இருக்கின்ற அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கு மீண்டும் கையளிக்க வேண்டும். தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். இது டிசிசி மீட்டிங்ல பல தடவை கதைத்து ஒன்றும் நடக்கவில்லை. அதே போல புளியமுனை என்ற கிராமத்தில் 226 விவசாயிகளுக்கு சொந்தமான 700 ஏக்கர் மேட்டு பயிர் செய்கை நிலம் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அது அவர்கள் ஒரு நிமிடம் தாருங்கள் போகக்கூடிய எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஜானை பெரிய பிரச்சனை. ஜானவேலி பொது கிணறு நீர்ப்பாசனத்துக்காக கொடுப்பீர்களானால் இந்த 700 ஏக்கர்லையும் கடலை வெங்காயம் போன்ற பயிற்சிகளை அந்த விவசாயிகள் செய்வார்கள். அதே போல தெங்கு உற்பத்தி, இந்த உங்களுடைய வடக்கு மாகாண தெங்கு உற்பத்தி அந்த செயற்பாட்டுக்குள்ளுக்கு சிறு தெங்கு விவசாயிகளையும் உள்ளிருக்குமாறு நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நெல் உற்பத்தி பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. எங்கட மாவட்டங்களில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, நோய்த்தாக்கம், உரமானியம் நேரத்துக்கு கிடைக்காமை, நெல்லுக்கான உத்தரவாத விலை கிடைக்காமை போன்ற பல விடயங்கள் இருக்கிறது. கௌரவ அமைச்சர்களே, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு பிம்சவிய காணி சம்பந்தமான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள், நல்ல விடயம். கடந்த அரசாங்கத்தில் அந்த உரிமை என்ற திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட காணிகளுக்குரிய அந்த செயற்பாடு கைவிடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய அரசாங்கத்திலே அதை தொடருங்கள். காணி ஆவணம் இல்லாத மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அனைத்து விடயங்களுக்கும் காணி ஆவணங்கள் கேட்கப்படுகிறதாலே அதை மீண்டும் எடுக்க சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு இந்த மேலதிக நேரத்தையும் வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.